சௌத்ராந்திகன் கூட வாதம் நடக்கும் போதே மாத்மீகன் வந்துட்டான். சௌத்ராந்திகன் என்ன சொன்னான்னா, ஒவ்வொரு பொருளும் கடந்தோறும் அழியும், அழிகின்ற பொருள்களை சார்பாக கொண்டு புதிய பொருள் தோன்றும். அப்போ மாத்மீகன் வந்து கேக்குறான், அது உள்பொருளா இல்பொருளா எந்த பொருள் தோன்றுகிறதுன்னு கேட்டான். அப்ப உள்பொருள்னா அது ஏற்கனவே உள்ள பொருள், அது தோன்ற வேண்டியதில்லை, இல்பொருளுக்கும் தோன்றுவதற்கு வழி இல்லை, அது இல்பொருள் என்னைக்கும் இல்பொருள் தான். எனவே உள்பொருளும் அன்றி இல்பொருளும் அன்றி அப்படிப்பட்டதுதான் அனிர்வசனம்னு சொல்வார்கள். உள்பொருளும் அன்றி இல்பொருளும் அன்றி அனிர்வசனமாய் உள்ளது நிலையிலே உள்பொருள் என்றோ இல்பொருள் என்றோ சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற பொருள் தான் ஒரு முடிவை அவன் வைக்கின்றான். அப்ப அதையும் மறுக்கின்றார் அடுத்த பாடல்ல. உள்பொருளும் அன்றி இல்பொருளும் அன்றி இருக்கின்ற பொருள் தான் தோன்றும்னு சொன்னா, ஒரு பொருள் உள்பொருள் சொல்லிட்டா அது உள்பொருள் தான், அப்புறம் அதை இல்பொருள்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது மாதிரி இல்பொருள்னு சொல்லிட்டா அது இல்லாததுதான், அதை உள்ளதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப நீ ஒண்ணு உண்டுன்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லி ஆகும். அதுதான் கேட்கின்ற, உள்ளதும் இலதும் இன்றி நின்றதொன்று இல்லதேல் இல்லையாகும், தோற்றமும் இசையாதாகும், எழில் தரும் இயற்றுவானால் என்று சொன்ன. நீ ஒரு மாத்திமிகனே, நீ ஒரு பொருள் சொல்கின்றாய், அது உள்பொருளுமா இல்லாமல் இல்பொருளுமா இல்லாமல் சொல்ல முடியாதபடி அனிர்வசமாய் நிற்கின்ற பொருள் தான் தோன்றும்னு சொல்ற. அப்படி அனிர்வசனமாய் நீ கூறப்படும் உன்னால் கூறப்படும் பொருள் தான் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? அனிர்வசனமாய் கூறப்படும் பொருள் உண்டோ இல்லையோ என்று கேட்டால் ஒண்ணு உண்டு அல்லது இல்ல, ரெண்டுல ஒரு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? ஆகையினாலே அது உண்டுன்னு சொல்லிட்டேன்னா அது உள்பொருள் தான், இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இல்பொருள் தான். அப்ப அனிர்வசனம் சொன்னது போலியாக போய்விடும். மேலும் அனிர்வசன பொருள், அனிர்வசன பொருள் மட்டும் எப்படி தோன்றும்? உள்பொருளும் தோன்றாது இல்பொருளும் தோன்றும், அனிர்வசன பொருள் தோன்றும் என்பதற்கும் என்ன பிரமாணம் உள்ளது இல்லையா? எனவே அனிர்வசன பொருளுக்கும் தோற்றம்ங்கிறது வழி இல்லை. எனவே சௌத்ராந்திகர் வந்து இல்பொருள் தோன்றும் சொல்றான், மாத்திகன் வந்து மாத்திமிகன் வந்து அனிர்வசன பொருள் தோன்றுங்க, ரெண்டுக்குமே தோற்றம் கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட பொருள் தான் தோன்றும் அப்படின்னா உள்பொருள் தான் தோன்றும். அப்ப மாத்திமிகன் கேட்குதான், உள்பொருள்னா வந்து அது ஏற்கனவே உள்ள பொருள் தானே, அது எப்படி தோன்றும் இல்லையா? பாருங்க எந்த பொருள் தோன்றும் அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க அதுல. அதனாலதான் மாத்திமிகன் அப்படி சொல்றான். சௌத்ராந்திகன் சொல்வதற்கும் மாத்திமிகன் சொல்வதற்கும் காரணம் அதுதான். சௌத்ராந்திகனாகிய பௌத்தன் என்ன சொல்றான், ரெண்டு பேருமே பௌத்தன் தான். சௌத்ராந்திக பௌத்தன் என்ன சொல்றான், இல் பொருள் தான் தோன்றுங்க, ஒரு பொருள் அழிந்து இல்லாமல் போகிறது, அதை சார்பாக கொண்டு இன்னொரு பொருள் தோன்றுகிறது, அடுத்த கணத்தில் அது இல்லாமல் போயிருது, அதை சார்பாக கொண்டு அடுத்த பொருள் தோன்றுது. இப்படி இல் பொருள் தான் தோன்றும்னு சொன்னா அப்ப ஒரு தடை வந்துருது, இல்லாத பொருள் எப்படி தோற்றம் உண்டு? அப்ப முயல் கொம்புலாம் தோன்றலாமே, முயல் கொம்பு இல் பொருள், ஆகாய தாமரை இல் பொருள், அவையெல்லாம் தோன்றவா செய்கின்றன. எனவே இல் பொருளுக்கு தோற்றம் கிடையாது என்பது பெறப்படுகின்றது. அப்ப உள்பொருளுக்கு தான் தோற்றம் வச்சுக்கலாமா அப்படின்னு வச்சுக்கிட்டா மாத்திமுக பௌத்தன் வந்து அதை மறுக்கிறான். ஐயா உள்பொருள்னு சொல்லிட்டா அது ஏற்கனவே உள்ள பொருள், அப்புறம் அதை தோன்றுகிறது சொன்னா என்ன அர்த்தம் இருக்கிறது? எனவே நீங்க சொன்ன மாதிரி இல் பொருளுக்கும் தோற்றம் கிடையாது, உள்பொருளும் ஏற்கனவே இருப்பதால் அதுக்கும் தோற்றம் கிடையாது. எனவே இல்பொருளுக்கும் தோற்றம் கிடையாது, உள்பொருளுக்கும் தோற்றம் கிடையாதுன்னா அப்போ ஆனா தோன்றுகின்ற பொருள் உள்ளது. அப்ப அது எந்த பொருள்? தோன்றுகின்ற பொருள் எது? உள்பொருளும் தோன்றாது இல்பொருளும் தோன்றாது. எனவே தோன்றுவது உள்பொருளும் அல்லாத இல்பொருளும் அல்லாத அனிர்வசனமே, சொல்ல முடியாத ஒரு பொருளே அப்படின்னா. அப்ப அந்த சொல்ல முடியாத ஒரு பொருள் உண்டோ இல்லையோன்னு கேட்டா ரெண்டுல ஒரு பதில் சொல்லத்தானே செய்யணும். நாம கேட்கிறோம் உண்டோ இல்லையோன்னு சொல்ல முடியாத பொருள், உள்பொருளோ இல்பொருளோன்னு சொல்ல முடியாத பொருள் வந்து அந்த பொருள் உண்டா இல்லையா? அந்த பொருள் இல்லை அப்படின்னாலும் அவனுக்கு தோல்விதான், அந்த பொருள் உண்டுனாலும் அவனுக்கு தோல்விதான். ஏன்னா கண்டிப்பா ஒரு பொருள் வந்து உள்பொருளா இருக்கணும் அல்லது இல்பொருளா தான் இருக்கணும். மாட்டுக்கொம்பு உள்பொருள், முயல் கொம்பு இல்பொருள், எல்லா பொருள்களும் உள்பொருள் அல்லது இல்பொருள் ரெண்டு ஏதாவது ஒண்ணு அடங்கும். ரெண்டும் இல்லாத ஒரு பொருள் சொன்னா எப்படி? எதுக்காக இப்படி சொல்லி இடர்படுகின்றான் மாத்திமிகன் அப்படின்னா, தோற்றம் இருக்கின்றதே அதுக்காக தான் இல்லையா? பொருள்கள் தோன்றுகின்றன, கண் கூட பார்க்கின்ற உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் தோன்றுகின்றன. அப்போ தோன்றுகின்ற பொருள் இல் பொருளா இருக்க முடியாது, ஏன்னா இல்லாதது ஒரு நாளும் தோன்றாது. அது மாதிரி தோன்றுகின்ற பொருள் உள் பொருளாகவும் இருக்க முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா உள் பொருள் தான் ஏற்கனவே இருக்கின்றதே, அப்புறம் அது தோன்றுகிறதுன்னு சொன்னா எப்படி பொருந்தும் அப்படின்னு நினைச்சு அவன் இடர்படுகின்றான். அப்போ அந்த இடர்பாட்டை நம்ம போக்குறோம் என்ன அப்படின்னா, ஐயா உள் பொருள் தான் தோன்றும் நாம அடிச்சு சொல்றோம் சித்தாந்தத்துல. அப்ப அவன் சொல்றான் ஏற்கனவே உள்ள பொருள் தானே உள் பொருள், அப்ப அதை தோன்றும்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு கேளு சொல்றேன் அப்படின்னா. என்ன பொருள் அப்படின்னா, உள் பொருள்னா சூக்மமாக புலப்படாத நிலையிலே அந்த பொருள் இருந்தது, எப்படியோ இருக்கின்றது, அதனால உள் பொருள் தான். ஆனா நமக்கு தெரியல, தெரியாமல் தன்னுடைய முதல் காரணத்திலே ஒடுங்கி கிடக்கின்றது, சக்தி ரூபமாக கிடக்கின்றது. அதை வந்து நிமித்த காரணமும் துணை காரணமும் கூடி அந்த சக்தி சமூகமாக கிடக்கின்ற அந்த பொருளை கண்ணுக்கு புலப்பட்டு தெரிகின்ற நிலைக்கு அந்த முதல் காரணம் நிமித்த காரணம் கூடி உருவாக்குகின்றது. இதான்பா தோன்றுதல். முதல் காரணத்திலே சூக்ம நிலையில் உள்ள ஒரு பொருள் புலப்பட்டு தெரிகின்ற தூள நிலையை அடைதல், அதுதான் தோன்றுதல். அது மாதிரி அழிதல்னா அந்த புலப்பட்டு தெரிகின்ற தூள நிலையிலிருந்து முதலில் இருந்த அந்த சூக்ம நிலைக்கு சென்று விடுதல், அதுதான் அழிதல் என்று அவனை விளக்குகின்றோம். அதான் உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும். முதல் காரணமும் உள்ளது, அந்த முதல் காரணத்திலே காரிய பொருளும் உள்ளது. அதாவது மண்ணும் ஏற்கனவே உள்ளது, அந்த மண்ணிலே பானையும் ஏற்கனவே உள்ளது. உள்ள மண்ணிலிருந்து அதிலே உள்ள பானையை தண்டு சக்கரமாகிய துணை காரணமும் குயவனாகிய நிமித்த காரணமும் சேரும் போது இல்லையா அது தோற்றிருக்கின்றார். அந்த துணை தண்டு சக்கரத்தை துணை காரணமாக கொண்டு அந்த குயவன் ஏற்கனவே உள்ள மண்ணில் இருந்து அதிலே ஏற்கனவே கிடக்கின்ற அருவமாயிருக்கின்ற அந்த பானையை உருவ நிலைக்கு கொண்டு வருகின்றார்கள். இதுதான் சிவாகம கருத்தா. அதான் உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும் சொல்லும் போது காரணமும் உண்டாம் காரியமும் உண்டாம் என்பது பெறப்படுகிறது. உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும் என்று சொன்னதுனாலே முதல் காரணமும் உள் பொருள், அதிலே உள்ள காரியமும் உள் பொருள் இல்லையா. சிலர் சொல்வார்கள், ஐயா மண் இருக்கிறது வாசம் தான், ஆனா அந்த மண்ணில ஏற்கனவே பானை உள்ளதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ஏற்கனவே மண்ணில பானை இருக்க போய் தான் அந்த குயவனும் சக்கரமும் சேரும் போது அந்த பானை வெளிப்பட்டு தோன்றுகிறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வெளிப்பட்டு தோன்றாது. ஏன், அந்த மண்ணில இருந்து துணி வந்தானே, துணிகள்லாம் வந்தானே மண்ணில இருந்து இல்லையா, வராது. ஏன்னா இந்த துணிகள்லாம் மண்ணில் சூக்கமாக இல்லை. எது முதல் காரணத்தில் சூக்கமாக இருக்குமோ அதுதான் தோன்றும் இல்லையா. அதைத்தான் அந்த தர்க்கத்தை சொல்றாங்க, உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும். மண்ணில் இல்லதான் படம், படம் என்பது துணி. மண்ணில வந்து துணிகள்லாம் தோன்றல, ஏன்னா மண்ணில அந்த துணிகள் சுக்குவமா இல்ல, ஆகவே தோன்றவில்லை. கடாதி எழில் தரும் ஏற்றுவானால், கடாதிகள் கடமை பானை, பானை குடம் சட்டி போன்றவை எல்லாம் அந்த மண்ணில் இருந்து குயவனால் தரப்படுகின்றன. ஏன்னா அந்த பானை சட்டி குடம்லாம் ஏற்கனவே அந்த மண்ணில் சுக்குமாக கிடக்கின்றன, கிடந்தவைதான், ஆகவே தோன்றுகின்றன என்று அருமையாக கூறினார். அஞ்ஞனம் அனிர்வசனமாய் கூறப்படும் பொருள்தான் ஒன்று உண்டோ இல்லையோ என கடாயினாருக்கு மாத்திமிகன் சொல்றானே, உள்பொருளும் அல்ல இன்பொருளும் அல்ல அனிர்வசனமாய் நின்ற ஒரு பொருள் தோன்றும்னு சொல்றையே, அப்ப அந்த அனிர்வசனமாய் நின்ற பொருள் உண்டோ இல்லையோ என கடாயினார்க்கு, கடாயினார்க்குனா கேட்டார்களுக்கு, கேட்டவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவ, உண்டெனில் உள்பொருளேயாம் இன்றெனில் இல்பொருளேயாம் எனப்பட்டு அனிர்வசனம் என்றது போலியாய் ஒழியும், அல்லது அனிர்வசன பொருள் சூன்யமாகலின் அதற்கு தோற்றமும் கூடாது. இவ்வாறு சௌத்ராந்திகர் முதலியோர் கூறும் இல்பொருட்கும் மாத்திகர் முதலியோர் கூறும் அனிர்வசன பொருட்கும் தோற்றம் கூடாமையின் பாரிசேட அளவையால், ஐயா இல்பொருளுக்கும் தோற்றம் கிடையாது, உள்பொருளும் இல்பொருளும் அல்ல என்று சொல்லக்கூடிய அனிர்வசன பொருளுக்கும் தோற்றம் கிடையாது. அப்ப எந்த பொருளுக்கு தான் தோற்றம் உண்டு, உள்பொருளுக்கு தான் தோற்றம் உண்டு. உள்பொருள் தோன்றுகிறதுனா எப்படின்னா, காரணம் காரியம் இரண்டும் உள்பொருளேயாய், உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம். காரணமும் உள்பொருள், காரியமும் உள்பொருள் தான் சொன்னார்கள். காரணம் காரியம் இரண்டும் உள்பொருளேயாய், காரணத்தினின்றும் காரியம் ஒரு கர்த்தாவால் வெளிப்பட்டு தோன்றும், காரணத்தினின்றும் காரியம் ஒரு கர்த்தாவால் வெளிப்பட்டு தோன்றும் என்பது ஒரு எடுத்துக்காட்டு மூலமா விளங்கும் என்பது, குயவனாவான் திகிரி முதலிய துணை காரணங்களை மண்ணாகிய முதற் காரணத்தின் கண் உயிப்ப, இந்த திகிரினா தண்டு சக்கரம், அதை மண்ணோட சேர்த்து செலுத்துதான் இல்லையா. திகிரி முதலிய துணை காரணங்களை மண்ணாகிய முதற் காரணத்தின் கண் உயிப்ப, திகிரி முதலிய, முதலியனா தண்ணீர் தெளிச்சுக்கிறான், தண்ணீர் துணை காரணம் தான். திகிரி முதலிய துணை காரணங்களை மண்ணாகிய முதற் காரணத்தின் கண் உயிப்ப, அதனின்றும் என்ன காரியங்கள் தோன்றுறது, குடம் சால் கரகம் இதெல்லாம் தான் தோன்றுது. ஆடையா தோன்றுறது இல்ல, அதனின்றும் ஆடை முதலிய காரியம் தோன்றாது. குடம் சால் கரகம் முதலிய காரியமே வெளிப்பட்டு தோன்றுதலின் அவ் எதிர்மறை முகத்தானும் உடம்பாட்டு முகத்தானும் அறியப்படும். எதிர்மறை முகம் என்ன, அந்த மண்ணிலிருந்து ஆடைகள்லாம் தோன்றவில்லை, இது எதிர்மறை. குடம் பானை சட்டி போன்றவை தோன்றுகின்றன, இது உடன்பாடு. இந்த எதிர்மறையான உடன்பாட்டான என்ன விளங்குச்சு, மண்ணிலிருந்து ஆடை முதலியவை தோன்றவில்லை, அதனால மண்ணில வந்து ஆடை முதலியவை சூக்கமாக இல்லை என்பது தெரிந்தது. மண்ணில் இருந்து குடம் பானை சட்டி தோன்றுகின்றன. எனவே மண்ணில் குடம் பானை சட்டி எல்லாம் சூக்கமாக இருக்கின்றன. அப்ப எந்த காரியம் தோன்றுதோ அந்த காரியம் ஏற்கனவே முதல் காரணத்தில் சூக்கமாக இருத்தல் வேண்டும். முதல் காரணமும் உள்ளது, அந்த முதல் காரணத்தில் காரியமும் ஏற்கனவே உள்ளது. அப்போ அந்த பானை குயவன் செய்வதற்கு முன்பும் அந்த பானை இருந்தது, மண்ணிலே சூக்கமாக இருந்தது. அதே மாதிரிதான் இந்த மொத்த உலகமும் கடவுள் படைப்பதற்கு முன்பும் இந்த உலகம் இருந்தது. எதில் இருந்தது என்றால் அதனுடைய முதல் காரணமாகிய மாயையிலே சூக்கமாக கிடந்தது. பானை சட்டி போன்றவை எல்லாம் அது முதல் காரணமாகிய மண்ணிலே சூக்கமாக இருந்தால் போல இந்த மொத்த உலகமும் முதல் காரண மாயிலே சூக்கமாக இருந்தது. எனவே முதல் காரணமாகிய மாயையும் உள்பொருள், அதிலே உலகமும் உள்பொருள், சூக்கமாக இருந்தது. அப்ப தோன்றுதல்னா அப்ப மாத்திரிகனுடைய இடர்பாடு இதுதானே. உள்ள பொருள்னா அது ஏற்கனவே உள்ளது, அது எப்படி தோன்றுருந்தானு கேட்கிறான். ஏற்கனவே அருவ நிலையில் இருந்ததுப்பா, புலப்படாமல் இருந்தது. அது புலப்பட்டு தோன்றும் நிலையை அடைவதுதான் தோன்றுதல். மறுபடியும் அந்த அருவ நிலைக்கு ஒடுங்குதல் தான் அழிதல் என்று மிக சிறப்பாக தெளிவாக சொல்வது நம்ம செய்தாந்த மட்டும்தான். மற்ற எந்த சமயத்தையும் இதுக்கு தெளிவான விளக்கம் கிடையாது. இதுக்கு இடர்பட்டு தான் உள் பொருள் தோன்றும்னு சொன்னாலும் சொல்ல முடியலையே, இல் பொருள் தோன்றும்னு சொன்னாலும் வம்பாயிருது. அதனாலதான் ஏகாண்மவாதிகள் என்ன சொல்லிட்டாங்க வேதாந்திகள்னா, உலகம் வந்து அதனாலதான் உலகம்னு ஒன்னே கிடையாது. உலகம்னு ஒன்னு உண்மையு வச்சாதானே அது உள் பொருளா இல் பொருளா, இதுக்கெல்லாம் வந்து நாம வந்து விளக்கம் தேட வேண்டியது. இந்த உலகம் ஒரு மாய தோற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க சிரமப்படுறதுக்கான காரணம் இதுதான். இந்த பௌத்தர்ல இவனும் அப்படி சொல்றான், உள் பொருளும் சொல்ல முடியாது இல் பொருள் சொல்ல முடியாது, அனிர்வசனம் தான். இதை மாதிரிதான் சங்கர வேதாந்திகளும் அனிர்வசனம் தாங்க. அதனால பௌத்த கருத்து ரொம்ப அவர்களுக்கு உடன்பாடா இருப்பதனால பௌத்தர்கள் ரொம்ப நெருக்கமான சமயம்னு அவர்கள் சொல்வார்கள். அதனாலதான் பிரசன்ன பௌத்தர் என்றெல்லாம் பெயர் வாங்குகின்றார்கள். அதாவது வைதிக கோலத்தில் இருக்கின்ற பௌத்தர்கள் என்று அவர்கள் வைணவ குருவாகி ராமானுஜர் குறிப்பிடுவார். உள்ளதும் இலதும் இன்றி நின்றதென்று உள்ளதே நின்றது அனுவாதம் செய்து கொண்டது. அனுவாதம்னா என்ன, முந்திர பாட்டில் சொன்ன கருத்து. அதை வந்து வேறொரு பயன் பற்றி சொன்னால் அனுவாதம். பயன் இல்லாமல் மறுபடியும் சும்மா சொன்னா கூறியது கூறுங்கிற குற்றம். ஒரு பயன் கருதி சொன்னா அனுவாதம். முந்தின பாட்டே சொன்னதுதான், முந்தின பாட்டில் அவன் கருத்து சொன்னா அந்த அளவோடு அந்த பாட்டு நின்றுது. இரண்டும் இன்றி நிற்பது தோன்றும் அன்றே, நான் உள்ளதுமன்றி இல்லதுமன்றி ஒருவர் தோன்றும் அப்படிங்கிறது ஆசிரியர் கருத்து அல்ல, பௌத்தனுடைய கருத்து. அந்த கருத்தோடு அந்த பாட்டை நிறுத்தியிருக்காங்க. இது நாலாவது பாட்டை, இந்த அஞ்சாவது பாட்டல்ல அந்த கருத்தை தொடர்ந்து சொல்லி அதன் பொருந்தாமையை நிலைநாட்டுகின்றார்கள். எனவே இவ்வாறு இந்த பாடலிலே சொல்கிறார். இனி அடுத்த பாடலிலே சமணர் வருகின்றார். இவர்கள் என்னன்னா இன்னொரு மாதிரியாக சொல்கின்றார். என்னவென்றால் உலகம் உள் பொருளா இல் பொருளான்னா, மாத்மிகன் ஒரு விசித்திரமான ஒரு விடை சொன்னா இல்லையா, உள் பொருளும் அன்று இல் பொருளும் அன்று. சமணர்கள் இன்னொரு மாதிரியா விசித்திரமா சொல்றாங்க, அவனுக்கு நேர் மாதிரியா விசித்திரமா சொல்றாங்க. உலகம் உள் பொருளா இல் பொருளான்னா, உள் பொருளும் தான் இல் பொருளும் தான் அப்படிங்க. மாத்மிகனாகிய பௌத்தன் அவன் என்ன சொன்னா, உலகம் உள் பொருளும் அன்று இல் பொருளும் அன்று, சொல்ல முடியாத ஒன்று அப்படின்னா, ஆனா அது தோன்றுது அப்படின்னா. அப்ப அது உண்டா இல்லையான்னு கேட்டா, நீ ஒண்ணு உண்டுன்னு சொல்லணும் அல்லது இல்லையான்னு சொல்லணும், ரெண்டுல எது சொன்னாலும் சொல்ல முடியாத ஒன்றுங்கிறது நீ சொன்ன கருத்து தோல்வி அடைத்து விடும் அப்படின்னு சொல்லி அவனை மறுத்தாச்சு. இப்போ சமணர் என்ன சொல்றான்னா, உலகம் உள் பொருளா அன்றி இல் பொருளான்னு கேட்டா, உள் பொருளும் தான் இல் பொருளும் தான் அப்படிங்கிறான். இவன் ஏன் எப்படி சொல்றான், இவனும் இவன் சொல்வதும் வந்து விசித்திரமாக உள்ளது என்றால், உலகம் இருக்கின்ற வரை அது உள் பொருளாகத்தான் நாம் நினைக்கின்றோம். ஏன்னா அந்த உலகத்தை பயன்படுத்துகின்றோம், அதெல்லாம் பொய்னு சொல்லிட முடியுமா, இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அழிந்த பிறகு, அழிந்த பிறகு நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது, பயன்படுத்த முடியலையே. இப்போ ஒரு பானை தான் இருக்கு, அது நன்றாக இருக்கும் வரை அதில் தண்ணீர் பிடித்து வைத்துக் கொள்ளலாம், அதை அதை பயன்படுத்தலாம், அதுவரை அந்த பானை உண்மைதான். ஆனால் உடைந்து நொறுங்கி விட்டது என்றால் அப்புறம் அது இல்லாமல் போயிடுகின்றதே இல்லையா. ஆகவே ஒரு கோணத்தில் பார்க்கும்போது உள்பொருளாக உள்ளது, இன்னொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அது இல்பொருளாக உள்ளது. எனவே உலகம் உள் பொருளும் தான் இல் பொருளும் தான் என்று இவ்வாறு அவர் கூறுகின்றார். இவனுக்கும் வந்து இதே பதில் தான் சொல்றோம். என்னன்னா உள் பொருள் அப்படின்னா அதுக்கு இல் பொருளாம் தன்மை கிடையாது. அது மாதிரி இல் பொருள்னு சொல்லிட்டா அதுக்கு உள் பொருளாம் தன்மை கிடையாது. ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை சொல்லலாம், ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான தன்மைகளை சொல்ல முடியாது. ஒரு பொருள் உள்ளதா இல்லதான்னு இல்லாததான்னு கேட்டா, அது உள்ளதும் தான் இல்லாததும் தான் சொன்னால் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்காததுனாலே உள் பொருள் சொன்னா சில தடைகள் எழுகின்றன, அதுக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியல. இல் பொருள் சொல்லிட்டாலும் சில தடைகள் எழுகின்றன, அந்த தடைகளுக்கும் பதில் சொல்ல முடியல. அப்ப ரெண்டையுமே சேர்த்து சொல்லிடுமே, உள் பொருளும் தான் இரு பொருளும் தான் சொல்லிடுமே அப்படிங்கிற முடிவுக்கு வார் இல்லையா. ஆனால் அப்படி உள் பொருளும் தான் இரு பொருளும் தான் சொல்லிட்டேன்னா அதுல என்ன பிரச்சனைனா, உள் பொருளுக்கு இரு பொருளின் தன்மை கிடையாது. அதாவது உள் பொருள் ஒரு நாளும் இல்லாம போகாது. அது மாதிரி இரு பொருளுக்கும் உள் பொருளின் தன்மை கிடையாது. இரு பொருள் ஒரு நாளும் இருக்கின்ற பொருளாக ஆகாது. உள் பொருள் என்றும் உள் பொருள் தான், இரு பொருள் என்றும் இரு பொருள் தான். ஆகையால் சமணனே நீ என்ன சொல்லக்கூடாது, ஒரு பொருள் உள் பொருளும் தான் இரு பொருளும் தான் என்று சொல்லவே கூடாது. அப்ப நான் எதனால சொன்ன தெரியுமா, அவசரப்பட்டேங்கட நான் என்ன அர்த்தத்துல சொன்ன தெரியுமா அப்படின்னு சமணன் விளக்கிறான். என்ன அப்படின்னா, இலது காரியம் முதல் உளதாகும் என்ன, ஐயா காரியம் வந்து கொஞ்ச காலத்துல இருந்து அழிஞ்சிருது பாத்தீங்களா. மண்ணு வந்து காரணம், அதுல தோன்றத பானை சட்டி தான் காரியம். இந்த காரியங்களாகிய பானை சட்டி எல்லாம் என்ன நிரந்தரமாவா இருக்கு இல்லையே, ஒரு காலத்துல அழிஞ்சு இல் பொருளா போயிருது. ஆனா முதல் காரணமாக மண் அது எப்பவும் உள் பொருள் தான் இல்லையா. அந்த பானை தோன்றதுக்கு முன்பு அந்த மண் இருந்தது, இந்த பானை அழிஞ்ச பிறகு அந்த மண் இருக்கு. அதனால ஆனா அந்த பானை எல்லாம் எப்படி இருக்கு, இயல் பொருளா அழிஞ்சிருது. ஆகவே அந்த காரியம்னு பார்க்கும் போது அது மாதிரிதான், அந்த மண் மாதிரி முதல் காரணமா ஒண்ணு இருக்கிறது, அப்புறம் காரியமா இந்த பானை மாதிரி உலகம் இருக்கிறது. அந்த பானை எப்படி அழிஞ்சு இருபொருளா போயிருதோ அது மாதிரி இந்த உலகமும் அழியிற காலத்துல அழிஞ்சு இருபொருளா போயிரும். ஆனா அந்த பானைக்கு முதல் காரணமாக மண் உள் பொருளா இருக்கிறது அல்லவா. எனவே காரணமாக பார்க்கும் போது உள் பொருள், காரியமாக பார்க்கும் போது இல் பொருள். எனவே இந்த உலகம் உள் பொருளுமாம் இல் பொருளுமாம்னு அந்த நோக்கில் சொன்னேன் என்று அங்கு சமணர் விடை கூறுகின்றனர். அப்ப நாம அதுக்கு என்ன பதில் சொல்றோம், இல்லப்பா காரியமும் உள் பொருள் தான், காரணம் மட்டுமல்ல காரியமும் உள் பொருள் தான். அழிந்த பிறகும் அது இருக்கிறது இருக்கிறது, இல்லாமல் போகாது. அழிதாதான் சொன்னோம், அழிதல் என்ன, அந்த புலப்பட்டு தோன்றுகின்ற நிலையில் இருந்து புலப்படாத சூக்குவ நிலைக்கு ஒடுங்கி போய்விடுதல், அதுதான் அழிதல், வேற ஒன்றும் இல்லை. அதான் காரியமும் உண்டாய் தோற்றமும் கர்த்தாவாராம். அற்றேர் அவை இரண்டும் இயலாமையில் காரியப்படுவது ஒரு பொருள், எவை இரண்டும் இயலாமையில் இல் பொருள் தோன்றும்கிறதும் இயலாது. உள் பொருளும் அன்று இல் பொருளும் அன்று என்று சொல்லக்கூடிய அனிர்வசன பொருள் தோன்றும்கிறதும் இயலாது. அதான் அவை இரண்டும் இயலாமையில் காரியப்படுவது ஒரு பொருள் உண்டுமாய் இல்லையுமாய் நிற்கும் ஈரியல்பு உடையதாகலின். காரியப்படும் பொருள் தோன்றி அழியும் பொருளுக்கு ரெண்டு தன்மை உண்டு, உள் பொருளாந்தன்மையும் உண்டு இரு பொருளாந்தன்மையும் உண்டு, அந்த இயரியல்பு உண்டு. ஆகையால் இதற்கு ஒரு கருத்தா வேண்டப்படுவான் அல்லன், இவனும் அதுக்குதான் வரான். இந்த பௌத்தர் சமணர் எல்லாமே என்ன வராங்கன்னா, உலகம் தோன்றுகிறது அழிகிறதுல அவங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்தே இல்லை. அதுக்காக அந்த தோற்றுவிப்பதற்கும் அழிப்பதற்கும் ஒரு இறைவன் வேண்டாம் என்பதுதான் அவருடைய கருத்தாக உள்ளது. அதுக்குதான் அதன் விளையாட்டுக்கு தான் அது உள் பொருள் இல் பொருள் ஒவ்வொரு கருத்தை சொல்றான் கேட்டீங்களா. அதனால இங்க வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகம் இயரியல்பு உடையது உண்டுமாய் இல்லையுமாய் நிற்கும் இயரியல்பு உடையதாகலின், இதற்கு ஒரு கருத்தான் வேண்டப்படுவான் அல்லன், இதற்கு ஒரு கருத்தா வேண்டப்படுவான் அல்லன் என சமணர் மதம் பற்றி கோடும் எனின் அற்றன்று. சமணர் மதம் பற்றி இவ்வாறு சொல்லலாமா என்றால் சொல்லக்கூடாது. உண்டும் இல்லையுமாம் என மாறுபட்ட இரண்டு தன்மை ஒரு பொருட்கு இசைதல் கூடாது. உள்பொருள் இல்பொருள் என்ற இரண்டு மாறுபட்ட தன்மைகள் ஒரே பொருளுக்கு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சமணர் சொல்றான், இது காரண ரூபமாய் உண்டு காரிய ரூபமாய் இல்லை என்பதே உண்டும் இல்லையும் என்றதற்கு பொருளெனின் நன்று சொன்னாய். காரண காரியங்களுக்கு தம்முள் வேற்றுமை இன்மையின் காரணம் உள்பொருளாகவே காரியமும் அதன்கண் சூக்கும ரூபமாய் உள்ளதாய் அது பின்னர் தூளரூபமாய் விளங்கி தோன்றுதல் ஒரு வினை முதலானாம் என்பது தானே போதரம் என்பதான். அருமையாக உரை கூறிவிட்டார். இப்ப காரியமாக பார்க்கும்போது இல் பொருள், காரணம் உள் பொருள், காரியமும் காரணமும் தம்முள் நெருங்கிய ஒற்றுமை உடையன. மண்ணுக்கும் பானைக்கும் எவ்வளவு ஒற்றுமை, மண்ணிலிருந்து வந்த பானை அதுவும் மண்ணாகத்தானே இருக்கும், மண்ணின் தன்மை தானே இது இருக்கும். பொன்னிலிருந்து செய்த ஆபரணங்கள்லாம் அவையும் பொன்னின் தன்மை தானே பெற்று இருக்கும். காரணத்துக்கும் காரியத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய ஒற்றுமை. நீ காரணம் உள் பொருள்னு ஒத்துக்கிட்டே இல்ல, அப்ப ஏன் காரியத்தை போய் இல் பொருளுங்க, காரணத்தும் காரணத்தோடு நெருங்கிய ஒற்றுமை உடையது காரியம். இப்ப காரணம் உள் பொருளாகவே காரியமும் உள் பொருள் தான், அந்த காரிய பொருள் தோன்றுவது ஒரு கர்த்தாவாடா. அந்த பொன்னிலிருந்து தோடு நகை இன்னும் பல ஆபரணங்கள் எல்லாம் தோன்றுவது ஒரு தகுந்த கைவன்மை உடைய தச்சனால் தான். அது மாதிரி பானைகளாகிய காரியங்கள் தோன்றுவது ஒரு குயவனார். ஆகையினாலே காரணம் உள் பொருள் என்றாலே காரியமும் உள் பொருள் தான், காரணத்திலிருந்து கர்த்தாவினுடைய வன்மையினாலே காரியம் தோன்றும் என்று சர்க்காரியவாதத்தை நிலைநாட்டுகின்றார். சர்க்காரியவாதத்தை நிலைநாட்டி அதன் மூலம் உலகத்தை தருவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும் என்று நிலைநாட்டுகின்றார். இன்னும் இச்சர்க்காரியவாதத்தின் கற்படும் கடாவிடைகள் எல்லாம் தந்து முதல காரகம் என்னும் ஞானாமிர்தம் முதலியவற்றுள் காண்க. சர்க்காரியவாதத்தை பத்தி இன்னும் நன்றாக தெரிய வேண்டும் என்றால் தந்து முதல காரகம் என்ற ஞானாமிர்தம் பாடல்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மாபாடியத்தில் இந்த தந்து முதல காரகம் பாடலை முழுமையாக கொடுத்திருப்பார்கள். இவை மூன்று செய்யுளானும் என்னெல்லாம் சொன்னார்கள், இல்லது தோன்றும்னு சௌத்ராந்திகன் சொன்னா, அந்த கருத்து மறுக்கப்பட்டது. உள்ளதும் அல்லதும் இல்லாதது தோன்றும், உள்ளதும் இல்லதும் அல்லாதது தோன்றும்னு மாத்திவிகன் சொன்னா, அந்த கருத்து மறுக்கப்பட்டது. உள்ளதுமாய் இல்லதுமாய் உள்ளது தோன்றும்னு சமணர் சொன்னா, அதுவும் மறுத்து. வரக்கூடிய முறைப்படி இந்த உலகம் வரும்னு சொன்னார்கள், வரும் முறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் சொன்னார்கள் சூத்திரத்தில். சூத்திரத்தில் என்ன சொன்னார்கள், இந்த உலகம் வந்து நின்று போகும் மட்டும் சொல்லல, வரும் முறை, வரக்கூடிய சர்க்காரிய முறைப்படி என்று சொன்னார்களே, அந்த வறுமுறை என்பதனால் சர்க்காரியவாதம் சொல்லப்படுகின்றது. அந்த சர்க்காரியவாதத்தை நிலைநாட்டி தருபவன் ஒருவன் வேண்டும் என்பது சாதிக்கப்பட்டது. இதை மூன்று செயலான முறையே இல்லது தோன்றும் என்னும் சௌத்ராந்திகர் முதலியோர் மதமும், இல்லதும் உள்ளதும் அல்லது தோன்றும் என்னும் ஆத்மிகர் முதலியோர் மதமும், இல்லதும் உள்ளதுமாயது தோன்றும் என்னும் சமணர் மதமும் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, வறுமுறை என்பதனால் பெறப்பட்ட சர்க்காரியவாதத்தை வலியுறுத்தி தருபவன் ஒருவன் வேண்டும் என்பது சாதிக்கப்பட்டது. சரி, இதுகாரம் சொன்னவற்றில் என்ன கருத்துக்கள்லாம் நிலைநாட்டப்பட்டன சூத்திரத்தில், இந்த உலகம் முத்தொழிற்படுவது, இது சர்க்காரியவாத முறைப்படி தோன்றுவது. சர்க்காரிய முறைப்படி தோன்றுவதுன்னா, ஏற்கனவே முதல் காரணத்தில் சூக்குமாய் இருந்து அப்புறம் கர்த்தாவினுடைய அருளாலே தூளமாய் தோன்றுவது, இதுதான் சர்க்காரியவாத முறைப்படி தோன்றுவது. இதுதான் காரணமும் உள்பொருள், அதுல காரியமும் உள்பொருளா இருக்கு, ஆனா புலப்படாமல் இருக்கிறது, அது ஒரு கர்த்தாவினால் புலப்பட்டு தோன்றுகிறது என்பதுதான் சர்க்காரியவாத பொருள். சத் காரியம், சத் என்றால் உள்பொருள், காரியம் என்றால் தோன்றுதல், உள்பொருளே தோன்றும் என்ற கொள்கையே சர்க்காரியவாத கொள்கை. சர்க்காரியவாத கொள்கைப்படிதான் இந்த உலகம் வருகிறது தோன்றுகிறது என்பதை வறுமுறை வந்து நின்று என்று கூறினார். வறுமுறை என்றால் வரக்கூடிய சர்க்காரியவாத முறைப்படி என்று அதற்கு பொருள்படும். எனவே இதுகாலம் என்ன கருத்துக்கள் நிலைநாட்டப்பட்டன, இந்த உலகம் வந்து நின்று போவது, அதாவது தோன்றியிருந்து அழிவது என்ற கொள்கை நிலைநாட்டப்பட்டது முதல்ல அந்த கருத்து. அப்புறம் வறுமுறைப்படி வருகின்றது, தோன்றக்கூடிய சர்க்காரியவாத முறைப்படி தோன்றுகிறது என்பது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை அப்படி தோற்றுவிப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்பது நிலைநாட்டப்பட்டது. ஆனா இங்கு யாரெல்லாம் மறுத்து இந்த கருத்தை நிலைநாட்டினார், உலகம் முத்தொழிலே படாதுன்னு சொன்னா உலகாயதில் ஒரு சாரார், அவனை மறுத்து முத்தொழில் படும்னு சொன்னார், அடுத்தால முத்தொழில் படும்னு ஒத்துக்கிட்டான், ஆனா கர்த்தா ஒருவன் ஒன்னும் வேண்டாம்னா, அவனும் உலகாயதில் இன்னொரு சாரார், அவனை மறுத்து கர்த்தா வேண்டும்னு சொன்னார். அப்புறம் உலகம் இல்பொருள்னு சொன்னா பௌத்தரில் ஒரு சாரார், உலகம் இல்பொருளும் அன்று உள்பொருளும் அன்றுன்னு பௌத்தர்ல இன்னொருத்தன் சொன்னான், உலகம் உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்று சமணர் சொன்னார். இந்த கருத்து மூன்றையும் மறுத்து உலகம் உள்பொருள் தான், உள்பொருளே தோன்றும், சத் என்ற உள்பொருளே காரியப்படும் என்று சர்க்காரியவாதம் கூறி, உலகம் முதல் காரணத்தில் உள்பொருளாயிருந்து கர்த்தாவினால் தோற்றுவிக்கப்பட்டது என்ற உண்மையை, முதற் காரணம் ஆயிலே இந்த உலகம் புலப்படாத நிலையில் இருந்து கர்த்தாவாகிய சிவபெருமானாலே இவ்வுலகம் புலப்படும் நிலையை அடைந்தது என்று இதுகாரும் சமண பௌத்த உலகாயுத மதங்களை மறுத்து, இவர்கள் வைதிக புறத்தார், வேதங்களை உடன்படாதவர்கள், வைதிக புறத்தாரை மறுத்து இதை நிலைநாட்டினார். இனி வேதங்களை உடன்பட்டுக் கொண்டே வந்து என்ன சொல்வார்கள், தருபவன் ஒருவன் வேண்டாம் நாத்திகம் பேசுவார்கள், உலகத்தை தருவதற்கு ஒருத்தனும் வேண்டாம் அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா, உலகம் முத்தொழில் படுவதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கான் யாரு, வேதத்தை ஒத்துக்கொண்டே. ஆகவே இது இப்ப இதுவரை மறுத்த கருத்துக்களை தான் இனியும் மறுக்க போகின்றார். உலகம் முத்தொழில் படாது, உலகம் வந்து தருபவன் ஒருவன் வேண்டாம், இந்த கருத்துக்களை எல்லாம் இதுவரை யார் சொன்னார்கள், வைதிக புறத்தார் சொன்னார்கள், உலகாயுத பௌத்த சமணர்கள் சொன்னார்கள். இதே கருத்துக்களை வைதிக சமயத்தார்களே சிலர் சொல்ல போகின்றார்கள், மீமாம்சகர், தார்க்கிகர், சாங்கியர்லாம். அவர்களை மறுத்து அவர்கள் இந்த வைதிக புறத்தாரை மறுக்கின்ற விதம் வேறு, வைதிக மறுத்தவர்களை மறுக்கின்ற விதம் வேறு. ஏன்னா அந்த சமண சமயத்துக்குள்ள உள்ள வித்தியாசங்களை எல்லாம் பார்த்துக்கொண்டு இவன் கருத்துக்கு ஏற்றபடி இவனை மறுத்து மீண்டும் நிலைநாட்டப் போகின்றார். உலகம் முத்தொழிற்படுவது, அது ஒரு கர்த்தாவினால் தோற்றுவிக்கப்படுவது, அது முதல் காரணத்தில் உள்பொருளாக இருந்து தோன்றுவது என்பதையெல்லாம் நிலைநாட்டப் போகின்றார். அதைத்தான் சுவாமிகள் தோற்றுவாயாக சொல்கின்றார்கள். சுவாமிகள் இப்படி ஒரு செயல் முடியும் போதும், அடுத்த செயல் தொடங்கும் போதும் இப்படி இன்றியமையாத செய்திகளை எல்லாம் அவர்கள் தம் உரையிலே சொல்லவில்லை என்றால் எந்த பாடல் எதை சொல்கின்றது, ஒரு பாடலுக்கும் அடுத்த பாடலுக்கும் என்ன தொடர்ச்சி உள்ளது என்று எதுவுமே நமக்கு விளங்காமல் போய்விடும். ஏன்னா சித்தியாரில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்ச்சி இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நம்முடைய சிவஞான சுவாமிகள் உரையை தவிர நமக்கு வேறு சிறந்த துணை எதுவும் இல்லை. ஆகவே தொகுத்து சொல்றாங்க பாருங்க, இதுகாரும் வந்து நின்று போவது என்றும் என்றதும், வறுமுறை என்றதும், தருபவன் ஒருவன் வேண்டும் என்றதும், வைதிக புறத்தார் மதத்தான் இகழ்ந்து படாமை காத்தார். வைதிக புறத்தார் வந்து நம்ம கருத்துக்கள் எல்லாம் மறுக்காங்க, இந்த உலகம் வந்து நின்று போவதுங்கிறத மறுக்கிறாங்க, வறுமுறைன்னு சொன்ன சர்க்காரிவாதத்தை மறுக்கிறாங்க, தருபவன் ஒருவன் வேண்டும் சொல்றதையும் மறுக்கிறாங்க. அவங்களால நம்ம கருத்து மறுக்கப்படலாமா? மறுக்கப்படக்கூடாது. அப்படி மறுக்கப்படாமல் தகுந்த காரணங்கள் சொல்லி நம் கருத்தை நிலாட்டினார். அதான் இகழ்ந்து படாமை காத்தார். பிறரால் சித்தாந்த கருத்து மறுக்கப்பட்டு விடாமல் காத்தார், அரண் செய்தார். இனி இதே கருத்துக்களை தான் அரண் செய்ய போறார். ஆனா யார மறுத்து? வைதிகத்துக்கு உள்ளேயே இருந்து கொண்டு இந்த கருத்துக்களை மறுப்பவர்கள். இனி வைதிகத்துட்பட்ட மீமாம்சகர், தார்க்கிகர், சாங்கியர் மதத்தான் முறையே அவை இகழ்ந்து படாமல் காக்கின்றார். இதே கருத்துக்களை இப்போது மறுக்க வருகின்றார்கள். யாரு? இதுவரை மறுத்தவர்கள் வைதிக புறத்தார், இப்ப மறுக்க வர்றவங்க வைதிக சமயத்துக்கு உட்பட்டவர்கள். மீமாம்சகர், தார்க்கிகர், சாங்கியர் மூவரும் உலகம் வந்து நின்று போவது என்பதை மீமாம்சகர் மறுக்க வருகின்றார்கள். சர்க்காரியவாதத்தை தார்க்கிகர் மறுக்க வருகின்றார்கள். தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற கருத்தை சாங்கியர் மறுக்க வருகின்றார்கள். இவர்களால் நம்முடைய சித்தாந்த கருத்துக்கள் மறுக்கப்பட்டு விடாமல் அரண் செய்து நிலைநாட்டப் போகின்றார் வருகின்ற பாடல்களிலே என்று அருமையாக ஆசிரியர் இங்கே தோற்றுவாய் செய்து விளக்குகின்றார். ஆகவே சிவபெருமானுடைய வேலை என்னவென்றால், அந்த முதல் காரணமாகிய மாயையிலே புலப்படாமல் ஒடுங்கி கிடந்த இந்த உலகங்களை எல்லாம் புலப்படும்படி தோற்றுவித்ததுதான். சர்க்காரியவாத முறைப்படிதான் சிவபெருமான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். இந்த உண்மையினை, இந்த சாத்திரம் கூறுகின்ற இந்த உண்மையினை தோத்திரத்தில் வைத்தும் நான் பார்க்கலாம். திருவாசகத்திலே திருவண்ட பகுதி என்று ஒரு பனவல் உள்ளது. அது ஆசிரிய பாவினாலே நீண்டு வருவது. சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், அடுத்தார்போல் விளங்குவது இந்த திருவண்ட பகுதிதான். அதிலே பார்த்தோம் என்றால் சொல்வார்கள், கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன் என்று சொல்வார்கள். சிவபெருமானை கண் முதலிய ஐம்புலன்களாலே அறிய முடியாது. அடுத்த அடியில் சொல்வார்கள், விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன், வின் முதலிய பூதங்களை வெளிப்பட வகுத்தான் என்று சொல்வார்கள். வின் முதலிய, முதலியனாலே மற்றதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வின் முதலியன்னா வின், காற்று, நெருப்பு, நீர், நிலம். ஏன்னா வின் என்பது ஆகாயம். ஆகவே வின், வின் முதல் பூதம் சொல்லிட்டதுனால வின் முதலிய பூதங்களை, வின் என்பது வானம், ஆகாயம், ஆகாயம் காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த பூதங்களை எல்லாம் என்ன செய்தான்? வெளிப்பட வகுத்தோன். அப்ப ஏற்கனவே இவை முதல் காரணத்திலே இருந்தன, வெளிப்படாமல் ஒடுங்கி இருந்தன, அவை வெளிப்படுமாறு செய்தான், வெளிப்பட வகுத்தான் என்று சொன்னார், வகுத்தோன். அப்போ இது காற்று, இது ஆகாயம், இது நீர், நிலம், அப்படி வகுத்தான், அப்படி பிரித்து தோற்றுவித்தான். ஒரு மண்ணில் பானை, சட்டி, குடம் இதையெல்லாம் பிரிந்து விளங்காமல் எல்லாம் சேர்ந்து அருவமா ஒடுங்கி இருக்கு. அப்போ அந்த குயவன் தண்டு சக்கரத்தை சேர்த்து தொழிற்படுத்தி, அந்த மண்ணை தொழிற்படுத்தி அதிலிருந்து பானை, குடம், சட்டின்னு தனித்தனியா பிரித்து உருவாக்கலாம். பாருங்க, ஒடுங்கி கிடக்கும் போது பானை தனியா, சட்டி தனியா, குடம் தனியா ஒடுங்கி கிடக்கல, மொத்தமா தான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சமூகமா தான் ஒடுங்கி இருந்தது. ஆனா தோன்றும் போதே பிரிந்து தோன்றுகிறது. அத மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் மற்ற தத்துவங்களும் உலகங்களும் இந்த மாயில ஒன்றாக ஒடுங்கி கிடந்தன. அவற்றை நிலம் என்றும் நீர் என்றும் இப்படி வகுத்து தோற்றுவித்தான், பிரித்து தோற்றுவித்தான் என்ற பொருள்படும்படியாக வெளிப்பட வகுத்தோன் என்றும் சொன்னார்கள். ஆகையினாலே இந்த சர்க்காரியவாத நோக்கிலே, சித்தாந்த நோக்கிலே சிந்திக்கும் பொழுதுதான் திருமுருகனின் உண்பொருள் நமக்கு விளங்கும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் சுபக்கத்து